ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وآله وصحبه اجمعين فقد قال الله تعالى في القران الكريم وقال المجيد وجاوزنا ببني اسرائيل البحر فاتبعهم فرعون وجنوده بغيا وعدوا حتى اذا ادركه الغرق ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم நிகரத்தை அன்புடையவனாகிய எல்லாம் அந்த அல்லாஹின் பேரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீது, உலகில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்கள் மீது, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். பேரன்பு என்ற இஸ்லாமிய பெருமக்களே, மகத்தான முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் நாட்களிலே நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆண்டின் ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்க மாதமாக இருக்கிற இந்த மாதம், குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னது போல நான்கு சிறப்பான மாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றாக இருக்கின்றன. ஒவ்வொரு மாதத்திலும் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு நாளிலே இருக்கிற சிறப்பின் மூலமாக அந்த மாதம் முழுவதும் சிறப்பை பெறுவதை பார்க்கிறோம். ரமலான் மாதம் சிறப்புடையது என்றாலும் அதிலே வருகின்ற வெயிலத்தில் கதிர் என்கின்ற இரவு அதிக சிறப்புடையது. அதுபோல துல்ஹஜ் மாதம் மிகச் சிறப்புடையது, அதிலே வருகின்ற அரஃபா தினம் மிகவும் அதிலும் மிகச் சிறப்புடையது. இப்படி அல்லாஹு தஆலா அந்த சிறப்பிற்கு சிறப்பை சேர்த்துகின்ற வகையில் அதிலே ஒரு நாளை அல்லாஹ் அமைத்திருப்பார். அதுபோன்று சில மாதங்களே அமையப்பட்டிருக்கின்றன. முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பிற்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய நாளாக இந்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஆஷுராவுடைய தினம் அமைந்திருக்கிறது. இந்த ஆஷுராவுடைய தினம் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே அந்த நாளுக்கு ஒரு தனி மகத்துவமும் தனி சிறப்பும் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானவ தாலா இந்த உலகை படைப்பதற்கும் அதில் இருக்கிற வானம் பூமி மற்றும் சூரியன் சந்திரன் மற்ற கோளங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு அல்லாஹ் தாலா அந்த சிறப்பான நாளை தான் தேர்வு செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த நாளில் தான் அல்லாஹ் படைக்கவும் செய்தான். அவர்களை அல்லாஹ் தாலா அந்த தினத்தில் தான் சோனத்திலே குடியமரவும் செய்தான். அல்லாஹாலா செய்கின்ற அத்தனை விதமான காரியங்களுக்கும் அந்த நாளை அல்லாஹாலா தேர்வு செய்து அந்த நாளுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். எனவேதான் தொன்று தொட்ட ஆதம் அலி இஸ்லாம் அவர்களது காலத்தில் இருந்தே அந்த பத்தாம் நாளை கண்ணியப்படுத்துகிற அந்த மரபு மனித சமுதாயத்திலே நாளுக்கு நாள் வளர்ந்து வந்திருக்கிறது என்பதனை ஹதீஸுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை சாப்பிட்டதற்காக வேண்டி பூமியிலே அவர்களை இறக்கினான். சுமார் 40 ஆண்டு காலங்கள் அவர்கள் இந்த பூமியிலே தங்களுடைய தவறுக்காக வேண்டிய இறைவனிடத்திலே பச்சாதாபப்பட்டு பிரார்த்தித்துக் கொண்டே வந்தார்கள். அது அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்காக வேண்டி சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ச்சியாக முறையீடு செய்து கொண்டு வந்தார்கள். அந்த வார்த்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரப்பனா லலன்னா அம்புசனா ஒயில்லம் தகுதிலனா ஒத்தரஹம்லா மனக்குன்ன மினல் காசிரின். இறைவா, எங்களது ஆத்மாக்களுக்கு நாங்கள் எங்களது நப்சுகளுக்கு அநீதம் செய்துவிட்டோம், எங்களை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் வேறு யாராலும் எங்களை மன்னிக்க முடியாது, எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்கள் மீது இரக்கம் கொள்வாயாக என்பதாக ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவர்களுமே அல்லாஹ்விடத்திலே முறையீடு செய்து வந்திருக்கிற அந்த செய்தியினை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். அவர்களது அந்த முறையீடு அல்லாஹ்வுத்தால ஏற்றுக்கொள்வதற்குரிய நாளாக இந்த ஆசுராவுடைய தினத்தை தான் அல்லாஹ் தேர்வு செய்தான் என்பதனையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற முஃபஸ்ஸிர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எனவேதான் அந்த நாளிலே இந்த துவாவை அதிகம் அதிகம் ஓதக்கூடியவர்களுக்கு தங்களது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது போல, அவர்களது பாவங்களை மன்னித்ததைப் போல, அவர்களது பிச்சரங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று இந்த செய்தியை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்து வந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்று தன்னுடைய தவறை நினைத்து, தன்னுடைய பாவத்தை நினைத்து அந்த கலிமாவை அதிகம் அதிகம் ஓதி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி இன்னி லனம்து நஃப்ஸி ஜுல்மன் கசீரன் கபீரன் ஃபாஃபிர்லி, யா அல்லாஹ்வுடைய நஃப்ஸுக்கு நான் மிகப்பெரும் அநீதம் இழைத்து விட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள் என்பதாக அவர்கள் அடிக்கடி துவா செய்து வந்தார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே நாம செய்யக்கூடிய அதிகமான காரியங்களிலே இஸ்திகஃபார், இறைவனிடத்திலே பிழை பொறுத்த தேடுதல் என்பது மிக அதிகமாக இருக்கும் என்பதனை இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. அப்படி செய்த காரணத்தினால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பாவங்களை மன்னித்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தவறை அல்லாஹ் மன்னித்து அவர்களை மீன் வயிற்றிலே இருந்து வெளிக்கொணர செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றினான் என்றெல்லாம் வரலாறு நீண்டு செல்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே சிரமங்களால் சிக்கல்களால் துவண்டு சின்னாபின்னப்பட்டுக் கொண்டிருக்கும் மனித சமுதாயம் இதுபோன்ற சிறப்பான நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே அன்பியதன் மூலமாக, அவனிடத்திலே நெருங்குவதன் மூலமாக தங்களது பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் என்கின்ற செய்தியினை அல்லாஹு தஆலா இந்த வரலாற்று நெடுக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். பாருங்கள், எவ்வளவு சிரமப்பட்டு நடந்து இலங்கையில இருந்து, அதாவது மக்கா நகர் வரையிலும் நடந்து செல்கிற அந்த வலிமை யாருக்கு கிடைக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கா வரையிலும் நடந்து சென்று அங்கே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கடுமையான அந்த கொடுமையிலிருந்து தங்களையும் தன்னுடைய கிட்டத்தட்ட 600,000 மனிதர்களையும் காப்பாற்றுவதற்காக வேண்டி போராடி கடைசியிலே இன்றைய தினத்தில் தான் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பிணி நீங்கி சுகம் பெற்றது இந்த நாளில் தான். அந்த நாளை அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பான நாள் என்ற காரணத்தினால்தான் இவ்வளவு விஷயங்களையும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா லேசுபடுத்தி கொடுத்திருக்கிறார். சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் தான் பிறந்தார்கள். ஹலீல் என்கின்ற பட்டம் அவர்களுக்கு அந்த நாளில் தான் சூட்டப்பட்டது. நும்ரூத் என்ற கொடியவன் அவர்களை நெருப்பிலே தூக்கி போட்ட போது அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த ஆசுராவுடைய தினம் அன்றுதான் அவர்கள் அதில் இருந்து வெளியேறினார்கள். எல்லா விதமான செய்திகளும் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த விரோதிகள் துரத்தி சென்ற போது அவர்கள் அவருடைய கையிலே பிடி கிடைக்காமல் அவர்களை காப்பாற்றி அல்லாஹு தஆலா வானலோகத்தின் பக்கம் உயர்த்தியது இந்த ஆசுராவுடைய தினத்தில் தான். நபிமார்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ் அந்த நாளிலே தீர்த்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அதிலிருந்து விடுவிப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கூட அந்த சிந்தனையில இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் முன்வைத்து அன்றைய தினத்திலே அல்லாஹ்வை நெருங்கி நாம் துவா கேட்கிற போது நிச்சயமாக அந்த துவா கபூல் செய்யப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிற போது வஜா வஸ்னா பனி இஸ்ராயில் அல் பஹர ஃபாத்பாஹும் ஃபிரௌன வ ஜுனூதுஹு பகயம் வ அதுவன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களை நாம் காப்பாற்றினோம், அவர்களை கடலை பிளக்க செய்து அந்த கடலிலே இருந்து அவர்களை நாம் தப்பிக்க வைத்தோம். இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்திருந்த அந்த பனி இஸ்ரவேலர்கள் கிட்டத்தட்ட 600,000 பேர்கள் இருந்தார்கள். இந்த 600,000 பேர்களையும் அழைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எருசலத்துக்கு போகிறார்கள். எகிப்தில இருந்து அந்த வழியிலே கடல் குறுக்கிடுது, செங்கடல் குறுக்கிடுகிறது. அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த கடலை 12 பிளவுகளாக பிளக்க செய்து அந்த 12 பிரிவாக இருக்கிற கூடிய அந்த பனிஸ்ரவேலர்களை, அந்த 600,000 பேர்களையும் அல்லாஹு தஆலா அதில் இருந்து கடத்தி வெளியில அவர்களுக்கு ஈடற்றத்தை கொடுக்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் பாத்துபாகும் ஃபிரௌனு, இவர்களை அங்கேயும் அந்த எகிப்திலையும் நிம்மதியாக வாழ விடாமல் கடுமையான அட்டூழியத்தையும் வழிச்சாட்டியும் செய்து கொண்டு வந்த பிராவும் அவனது அவனது பட்டாளங்களும் அவர்கள் மீது கொண்டிருக்கிற அழிச்சாட்டியத்தின் காரணத்தினாலும் பகையுணர்ச்சியின் காரணத்தினாலும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்களை பிடித்து நம்முடைய ஊரிலே கொண்டு வந்து குடியமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே செல்லவில்லை, மேலும் அவர்களை துரத்தி அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அத்தா இத ஆதரக்கங்கள் வரும், அந்த கடலிலே அவர்கள் இறங்கி வெளியிலே தப்பித்து விட்டார்கள். பிராவனும் அவனுடைய கூட்டத்தாளர்களுடைய பட்டாளங்களும் கடலுக்குள்ளே இறங்கிய போது அவர்களுக்கு சக்கராத் வந்து விட்டது. அவருடைய கழுத்துக்கு பக்கம் அவருடைய உயிர் ஊசலாடுகின்ற நிலைமை வந்துவிட்டது. கடல் மூடப்பட்டு விட்டன. கடலிலே இறங்கியவர்கள் கடலிலே இருந்து மேலே ஏற முடியாமல் கடல் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டு உயிர் போகின்ற தருணம் வந்துவிட்டது. அதுவரையிலும் அவர்கள் போராடி பார்த்தார்கள், உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி முடியவில்லை. அப்போது பிராவன் சொன்னான், காலையில் அன்னஹூ லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ரஈல் வஅன மினல் முஸ்லிமீன். பிராவன் சொன்னான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், பனி இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அதே அந்த இறைவனாகிய உன்னை நான் நம்பிக்கை கொண்டேன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன், உன்னை அல்லாது வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதாக அவன் தன்னுடைய ஒப்பீனியனை அங்கே சொல்லி காட்டினான். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அல் ஆன கத அசைத்த கபல ஒகுந்த மினல் முஃப்ஸிதீன். இந்த கலிமா சொல்வதற்கு உனக்கு இப்பதான் நேரம் வந்ததா என்று கேட்டான். இது நமக்குள்ளே கேள்விதான். இது கடைசி வரையிலும் அல்லாஹ் பத்தி நினைக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. ஏதாவது ஆபத்து வருகிற போது, சிரமம் வருகிற போது மட்டும்தான் அல்லாஹ் நினப்பு வரும். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், இப்போதான் உனக்கு நேரம் வந்ததா? இந்த அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், அவனை என்று வேறு யாரும் இல்லை என்று சொல்வதற்கு இப்போதுதான் உனக்கு நேரம் வந்ததா? ஒகத அசைத்த கபுலு, இதற்கு முன்னால் நீ எனக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருந்தாய். ஒகுந்த மினல் முஸ்தீன், மேலும் மிகப்பெரிய குழப்பவாதியாகவும் இருந்தார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, இப்போ உனக்கு என்னை நினைவுக்கு வருகிறது. பல்யோமன் உணர்ஜிக்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரத்திலே சொன்ன சொல்ல அந்த ஈமானை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அவனை அழித்தான். இஸ்லாத்துடைய சரியத்துடைய சட்டமும் அப்படித்தான். ஒரு மனிதன் கடைசி நேரத்திலே தௌபா செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மலக்குள் முகத்தை பார்த்துட்டான். மலக்குள் முகத்து எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிவார். கடைசி நேரத்திலே இவர்தான் உயிர் வாங்க போகிற மலக்கு என்கின்ற அந்த நினைவு அவரை பார்த்த உடனே வரும். அந்த நேரத்திலே கலிமா சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நேரத்திலே வந்து என்னுடைய பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுகிறேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நேரத்திலே மரணத்தினுடைய நேரத்திலே அந்த கடைசி நேரத்திலே ஒரு மனிதனுடைய சொல் என்ன சொல்லாது இருந்தாலும் அதற்கு இஸ்லாத்திலே அங்கீகாரம் கிடையாது. ஆனா அது அவன் அந்த நெருக்கதியில சொல்வது எல்லாம் அதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். அதை விட்டு போட்டு அந்த கடைசியில சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப ஒரு முஸ்லீமாக இருக்கிற ஒரு மனிதர் அஞ்சு நேரம் தொழுதார், நல்ல இபாதத்தான ஆளு, கடைசி நேரத்தில மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர் அல்லாஹ் இல்லை என்று சொல்லிவிட்டால் அது அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நேரத்தில் அவர் முஸ்லீமாகத்தான் இறந்திருக்கிறார் என்பதுதான் சட்டம். கடைசி நேரத்திலே சொல்லுகிற அந்த ஒப்பீனியன் அங்கீகரிக்கப்படாது. அதுபோலதான் கடைசி நேரத்திலே சொல்லுகின்ற ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், பல்யோம நுனஜீக்க விபதனிக்க இதகுவன் லிமன் ஹல்ஃபக ஆயத்தன் வைன்ன கசீரம் மினன் நாஸ் அன் ஆயாத்தினால் ஆகிலோம். பிராவுனே, நாம் உன்னை இப்படி சும்மா விட்டு விட மாட்டோம், உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம், உமக்கு பின்னால் வருகின்றவர்கள் இதற்கு அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இதை நாம் பாதுகாத்து வைப்போம். வைன்ன கசீரம் மினன் நாஸ் அன் ஆயாத்தினால் ஆகிலோம், மனிதர்களில் அதிகமானவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை விட்டும் மரக்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். இன்றைக்கும் பிராவுடைய உடல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1886 ஆண்டுதான் அவனுடைய உடலை கண்டெடுக்கப்பட்டன. அவன் இறந்து விட்டான் செங்கடலில். இறந்து விட்ட போது அவனை கடல் உள்ளே வாங்காமல் வெளியிலே கொண்டு வந்து போட்டு விட்டது. பார்ப்பதற்கு செக்கச்செவே என்று செந்நிறமாக இருந்தான் அவன் இறந்த பின்னான். அங்கு இருக்கக்கூடிய பனீஸ்ர வேளர்கள் எல்லாம் பார்த்தார்கள், கரை ஒதுங்கி இருக்கிற அந்த உடல் யாருடையது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மூசா அலை இஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள், பிரவுன் இறந்து விட்டான், கடலே மூழ்கடிக்கப்பட்டான் என்பதாக. அந்த மனிதர்கள் நம்பவில்லை, பனீஸ்ர வேளர்கள் நம்பவில்லை. ஏன் நம்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் அவனை இதுவரையிலும் இறைவனாக பார்த்திருந்தார்கள்.
இறைவன் என்பவனுக்கு அறிவு கிடையாது அல்லவா? அவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று தன்னை அல்லாஹ் என்பதாக மக்களிடத்திலே நம்ப வைத்திருந்தான். அப்படி நிறைய பேர் இன்னைக்கும் இருக்கான். இஸ்லாத்துக்கு மாற்றமான செய்திகளை சொல்லி, இஸ்லாத்துல இல்லாத விஷயங்களை சொல்லி நம்ப வைக்கிற அந்த திறமை சில மனிதர்களுக்கு உண்டு. அது கியாமத்த நாள் வரையிலும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களால் தான் வழிகெடுக்கவும் முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அன்றைக்கு ஃபிரௌன் தன்னை ஆண்டவன் என்பதாக சொல்லி மக்களை நம்ப வைத்திருந்தான். அந்த நம்பிக்கை மனிதர்களுடைய மனதிலே அதிகமாக ஆழமாக பதிந்திருந்தது. அதனால் அவன் இறந்து விட்டான் என்று சொன்ன உடனே நம்ப முடியவில்லை. நம்பி இருக்க மாட்டார்கள். அவனது உடல் அப்படியே கடலிலே அரித்து போகப்பட்டிருந்தால், கடல் உள்வாங்கி இருந்தால், அவனுடைய உடல் கிடைக்காமல் போயிருந்தால் அந்த மனிதர்கள் நம்ப மாட்டார்கள். ஆமா, நீங்க போய் தான் சொல்வீங்கன்னு சொல்லிடுவாங்க. அதற்காகவே கடலில் இருந்த அவருடைய உடலை வெளியிலே அல்லாஹ் கொண்டு வர செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு சொன்னார்கள், அவனுடைய கடலிலே பிரவனுடைய உடல் ஒதுங்கி இருக்கிறது என்பதாக. அதற்கு பிறகு அந்த எகிப்திய மக்கள் அந்த உடலை கொண்டு போய், பாரம்பரியமாக ஒரு உடல் இறந்து போய்விட்டால், ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் என்ன திரவத்தை பூசி அடக்கம் செய்வார்களோ அதுபோன்று அவருடைய உடலை எகிப்திலே அடக்கம் செய்து வைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு அந்த உடல் கிட்டத்தட்ட 1886 எகிப்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களால், அகழ்வாராய்ச்சியாளர்களால் அது எடுக்கப்பட்டு, அது பிறவோடு உடல்தானா என்று முடிவு செய்வதற்காக வேண்டி ஏராளமான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டன. அந்த ஆராய்ச்சிகளுக்கு பின்னால்தான் இந்த பிறவனுடைய உடல் என்பதாக முடிவு செய்யப்பட்டு, அங்கிருந்து வேறொரு நாட்டுக்கு கொண்டு போய் அவர்களும் அங்கே ஆராய்ச்சி செய்து, கடைசியில் இது சம்பந்தமாக ஏதாவது குறிப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. பைபிளில் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது, என்ன இருக்கிறது, பிறவன் செங்கடிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்ற செய்தி தான் இருக்கிறது. அதற்கு பின்னால் என்ன ஆனது என்று தெரியாது. ஆனால் குரானில் மட்டும்தான் அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய உடலை உனக்கு பின்னால் வருவர்களுக்கு அத்தாட்சியாக நாம் அதை பாதுகாத்து வைப்போம் என்று அல்லாஹ் சொன்னான். அது குரானிலே மட்டும்தான் இருக்கிறது. இந்த செய்தி அறிஞ்ச பிறகுதான் மாரிஸ் புகையில் என்று சொல்லுகிற கிறிஸ்துவ ஆராய்ச்சியாளர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு மாநாட்டிலே அது இது சம்பந்தமான விவாதம் நடைபெற்றது. அங்கே பேசக்கூடிய சவுதியைச் சேர்ந்த ஒரு ஆளும், அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி பிறவனுடைய உடல் சம்பந்தமாக இப்படி ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை சொல்லி அங்கே விளக்கம் அளித்தார். அதை கேட்டவுடனே மாரிசுகை சொல்கிறார், எனக்கு அதாவது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னுடைய உடலெல்லாம் சிலிர்த்து போய்விட்டன. அந்த அளவுக்கு நிதர்சனமாக குர்ஆனிலே அந்த உண்மை சொல்லப்பட்டிருந்தது என்பதாக. அதுக்கு பிறகு மாரிசு புகையில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை பரப்புவதிலே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செலவு செய்தார். ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், ஒருவன் அல்லாவை எதிர்த்து இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தான். ஆனா ரப்புக்கும் அல்லாஹ் என்று சொன்னான், நான் தான் உயர்ந்த இறைவன் என்று சொன்னான். அப்படி சொன்னவனுடைய மரணத்திற்கு பின்னால் அவன் உடலை வைத்து அல்லாவத்தால பல பேர் இஸ்லாத்துல கொண்டு வந்துட்டான். இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவன், அல்லாவுக்கு எதிராக இருந்தவன், இந்த பூமியிலே வாழ்ந்தவன், தனக்கு இருக்கிற எல்லா விதமான ஆற்றல்களையும் எல்லா விதமான சக்திகளையும் இறைவனுக்கு எதிராகவே பிரயோகித்த ஒருவன் இறந்து விட்ட பின்னால், அவனை பாடமாக வைத்து அல்லாஹால பலர்களை இந்த தீன இஸ்லாத்திலே கொண்டு வந்திருக்கிறான் என்று பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய செயல் எப்படிப்பட்டது என்று நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கு கூட பல நாடுகளிலே இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகின்றன. இஸ்லாத்திற்கு எதிராக எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் செய்யப்படுகிறது, கிளர்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா விதமான திட்டங்களும் தீட்டப்பட்டு, சதிகள் தீட்டப்பட்டு, அதாவது வக்கிரமமாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட இஸ்லாத்திலே சேருவதை தடுக்கவே முடியாது, தடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு எதிர்ப்புக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு வரும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் இஸ்லாத்திற்கு வரும். இந்த நிலைதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுத்தால ஒரு பிரேதத்தை வைத்து, பிரவுன் இறந்து விட்டு ஒரு பிரேதத்தை வைத்து ஒரு பல பேர்களை இதாயத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார் அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய செயல். எனவேதான் இங்கே இன்னொன்றையும் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. அந்த மொஹர்ர மாதத்திலே 10 என்பது நல்ல காரியங்களுக்கு மட்டும் சிறந்த நாள் அல்ல. அந்த நாளிலே நிறைய ஈடற்றங்கள் கிடைத்திருக்கின்றன, நிறைய வெற்றி குவிந்திருக்கிறது. அதே நேரத்தில் அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள், அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் அந்த நாளிலே அழிக்கப்பட்டும் இருக்கிறார்கள், அல்லாஹால் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். எனவே அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள், அநீதமாக நடக்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே கொஞ்சம் பயந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அந்த அதாபு, அந்த வேதனை நம்மை பிடித்து விட்டாலும் பிடித்து விடலாம் என்ற அந்த அச்சமும் இருக்க வேண்டும். என்றால் குரவன் அழிச்சாட்டியக்காரனாக இருந்தான், அவன் அந்த நாளில் தான் அழிக்கப்பட்டான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஏராளமான விஷயங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் இந்த உலகிலே பிரச்சாரம் செய்தார்கள். 1000 மேல் ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள். 950 ஆண்டுகள் அவர்கள் பிரச்சாரம் செய்தும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த 80 பேர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மற்ற எல்லாருமே அவங்களை புறக்கணிச்சுட்டாங்க. அதாவது ஒரு சில பேர் நமக்கு நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நமக்கு தொந்தரவு செய்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்ச நாள் அங்க இருந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறோம் இல்லையா? என்னங்க வீட்டை காலி பண்ணிட்டீங்க? அங்க பக்கத்து வீட்டுக்காரங்கனால தாங்க முடியலைங்க, ஹவுஸ் ஓனர்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்றோம். ஒரு மனிதர் கொடுக்கக்கூடிய இன்னலை நம்மால் தாங்க முடியவில்லை, எனவே அங்கிருந்து காலி செய்து விடுகிறோம். ஒரு ஊரிலே நமக்கு பிரச்சனை என்று சொன்னால் அந்த ஊரை காலி செய்து விட்டு வேறு ஊருக்கு போகிறோம். ஒரு நாட்டிலே பிரச்சனை என்று சொன்னால் அந்த நாட்டை விட்டு விட்டு வேற நாட்டுக்கு போகிறோம். நபிமார்கள் அப்படி போக முடியாது. 950 ஆண்டுகள் அந்த மனிதர்கள் கொடுத்த அந்த சிரமங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை தாங்கிக் கொண்டு அவர்களோடு இருந்தார்கள். அதுக்கு பிறகுதான் முடியாத கட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு பகரமாக வேறு மக்களை நீ கொண்டு வா, அவர்களாவது இஸ்லாத்திலே வரட்டும் என்று சொன்னார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துஆவை உடனே கபூல் செய்தான், எல்லாத்தையுமே அழிச்சான். 80 பேர்கள் மட்டும்தான் அந்த கப்பலிலே ஏற்றிக்கொண்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ரஜப மாதத்தினுடைய முதல் நாளிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த அந்த 80 நபர்களும் 3 அடுக்காக இருந்த அவருடைய கப்பல், அப்பதான் முதல் கப்பலை தயார் செய்யப்பட்டது. கடலிலே பயணம் செய்கிற அந்த நிலையை அல்லாஹ்தான் முதலிலே கற்றுக் கொடுத்தான். அதுக்கு பிறகுதான் மனிதன் அதுக்கு அதனை தொடர்ந்து பின்னால அவனுடைய பயணத்தை கடலின் மார்க்கமாக வைத்துக் கொண்டான். முதலிலே கப்பலிலே பிரயாணம் செய்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அதுல மேலே உள்ள அடுக்கில பறவை இனங்கள் இருந்தன, நடுவிலே உள்ள அடுக்கில மனிதர்கள் இருந்தார்கள், கீழே உள்ள அடுக்கில வனவிலங்குகள் இருந்தன. இந்த 3 அடுக்குகளாக இருந்த அந்த கப்பல் கிட்டத்தட்ட 30 மூலம் நீளத்துக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பலாக இருந்தது. அந்த கப்பலை அல்லாஹ்வுத்தால 6 மாத காலங்கள் அந்த தண்ணீரிலே சுழற செய்தான். அந்த தண்ணீரிலே தான் அந்த கப்பல் கிடந்தது. உலகம் முழுவதும் அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்லி காட்டினான். அதாவது தண்ணீர் கீழே இருந்து பூமியில இருந்து கக்கி கொண்டிருந்தது, கொட்டோ கொட்டுன்னு பூமி தண்ணீர் கொட்டியது, வானத்தை இருந்து மழை பொழிந்து கொண்டிருந்தது, நிற்கவே இல்லை. இரவும் பகலும் தொடர்ந்து தண்ணீரின் காரணமாக அவனுடைய அலை எப்படி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மலைகளை போன்று உயர்ந்து திரண்டு வருகின்ற நிலையிலே அந்த அலைகள் இருந்தன, அந்த தண்ணீருடைய அலைகள். கடலுக்கு பக்கமாக அலை அதிகமாக இருக்கிற அந்த இடத்துல நாம் போய் கொண்டு பார்த்தா கொஞ்சம் மனசு திக்கு திக்குன்னு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த அலை வருகிற போது அந்த காட்சி அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. அல்லாஹ் இங்கு அதை இன்னும் பிரமாணப்படுத்தி சொல்கிறான், அலைகளை போன்று மலைகளை போன்று அலைகள் தூக்கி வருகின்ற அளவுக்கு அந்த தண்ணீர் இருந்தது. வனாதா நூஹ் இப்னஹு வகான ஃபீ மன்ஸிலின், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சொந்த மகன், அவன் காஃபிராக இருந்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மகன் ஒரு புறத்திலே ஒதுங்கி இருந்தான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா புனைய இர்கபுமா, என்னுடைய மகனே, இந்த கப்பலிலே நீ ஏறிக்கொள், எங்களோடு நீ வந்துவிடு என்று சொன்னார். நீ காபிர்களோடு இருக்க வேண்டாம், அவர்களோடு சேர்ந்து விடாதே, என்னோடு வந்துவிடு என்று சொன்னார். காலாப் மகன் சொன்னார், என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏதாவது மலையிலே நான் ஏறி நின்று கொள்வேன், உங்களோட வரமாட்டேன்னு சொன்னார் தந்தை இடத்திலே. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலல ஆசிமல் யோம மின் அம்ரில்லா இல்லாமல் ரஹிம, இன்றைய தினத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெற்றவர்களை தவிர வேற யாராலும் உன்னை பாதுகாக்க முடியாது, நீ என்னோடு வந்துவிடு அப்படின்னு சொன்னார். இவர்கள் இப்படி சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிற போது வஹால பைனஹுமா அல் மௌஜ், ரெண்டு பேரும் இப்படி உரையாடி கொண்டிருக்கிற போதே மலையை போன்று இருக்கிற அலை அவர்களுக்கு மத்தியிலே வந்தது. ஃபகான மினல் முஹரக்கீன், அந்த வினாடியே அந்த மகனை அப்படியே கவ்வி கொண்டு கீழே உள்ளே சென்று விட்டது. அந்த சம்பாஷணை அவர்களுக்கு மத்தியிலே நடக்கிற அந்த சம்பாஷணையோடு அந்த தண்ணீர் அவரை கொண்டு போய் உள்ள மூழ்கடிக்க செய்து விட்டன. அதுக்கு பிறகு உக்காலையா அருகுபலி மாக்கி வையா சமாவு அக்கலி, அல்லாஹ் வானத்தை பார்த்து சொன்னான், பூமியை பார்த்து சொன்னான், பூமியிலே நீ தண்ணீரை விழுங்கிவிடு என்று சொன்னான். அக்கலி இல் மா, உன்னுடைய தண்ணீரை நீ விழுங்கிக் கொள். வயா சமா அக்கலி, வானமே உன்னுடைய தண்ணீரை நீ நிறுத்திவிடு அப்படின்னு ரெண்டுக்குமே உத்தரவு போட்டான். வானத்துக்கும் பூமிக்கும் அறிவு இருக்கா? மனிதனுக்கு தான் ஆறு அறிவு இருக்குது, சிலமயத்துக்கு ஏழு அறிவு இருக்குது, எட்டு அறிவு இருக்குது. மனிதன் கட்டுப்படுறதில்லை. அல்லாஹ் சொன்னான் வானம் கட்டுப்பட்டன, பூமி கட்டுப்பட்டது. பூமி சொன்ன மாத்திரத்திலே தன்னுடைய அந்த தண்ணீரை உள்ளே வாங்கி கொண்டது. வானமும் மழை பொழிகிற அந்த மழையை நிறுத்தி கொண்டன, நிறுத்தி கொண்டது வானமும். ரெண்டுமே நிறுத்தி கொண்ட போது வகைதல் மாவு தண்ணீர் வச்சு விட்டது. புதிய லம்ரு எல்லா காரியங்களும் முடிந்து விட்டன. சாக வேண்டியவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. முஸ்லிம்கள் மட்டுமே, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த கப்பல் 40 நாட்கள் அந்த காபத்துல்லாவை சுற்றி சுற்றி வந்தன. அந்த இடத்துல மட்டும் 40 நாட்கள். அதுக்கு பிறகு அது அந்த ஜூதி என்கின்ற மலையை, இன்றைக்கு இருக்கக்கூடிய அராரத் மலைத்தொடர் என்று சொல்லப்படும், கிழக்கு துருக்கியிலே இன்றைக்கும் ஜூதி என்ற பெயரிலேயே அந்த மலை இருக்கிறது. அந்த மலையிலே தரை தட்டி அந்த கப்பல் நின்றது. அல்லாஹ் சொல்கிறான், வக்கீல போதலில் கௌமின் லாலிமீன், அநீதம் செய்யக்கூடியவர்களுக்கு அழிவுதான் என்று சொல்கிறான். அந்த மலையில் நின்ற போதுதான், அந்த நின்ற தினம் தான் ஆசுராவுடைய தினம். அதுல இருந்து அந்த 80 முஸ்லிம்களும் அங்கே இருந்த அத்தனை இவர்களும் அதில் இங்கு இறங்கினார்கள். 80 பேர்களும் அந்த கப்பலிலே இருந்த அந்த 6 மாதங்களிலே 80 மொழி பேசக்கூடியவர்களாக மாறினார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமை என்று எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். ஒருவருடைய மொழி ஒருவருக்கு தெரியாது, பாஷை மாறி போய்விட்டது. அந்த அதிர்ச்சியின் காரணத்தினால என்னோ அல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். 80 மொழியிலே பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய பாஷை ஒருத்தர் பேசக்கூடியது ஒருத்தருக்கு தெரியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அதை மற்றவர்களுக்கு விளக்கி கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் இறங்கி அன்றைய தினத்திலே நோன்பு வைத்தார்கள். ஏறுகின்ற போது நோன்பு வைத்தார்கள். ரஜபு மாதத்திலே, இந்த முஹர்ரம் மாதத்திலே இறங்கிய உடனே நோன்பு வைத்தார்கள், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வதற்காக வேண்டி. அந்த நோன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து எல்லாருமே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதுல இன்னொரு செய்தியும் அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் மூழ்கடிக்கப்பட்டு போன உடனேயே கடுமையான வேதனை அடைந்தார்கள். கவலையில் இருக்காத தன்னுடைய மகன் தனது கண்களுக்கு முன்னாடியே, அதாவது நீரிலே அடித்து செல்லப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட காட்சியை பார்த்த உடனேயே, வனாத அனூஹுன் ரப்பஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனை அழைத்தார்கள். ஃபகால ரப்பி, என்னுடைய இறைவனே, இன்னபனி மின் அஹ்லி, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன், நீதானுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை காப்பாற்றுவாய் என்று எனக்கு நீ வாக்குறுதி அளித்திருக்கிறாயே, என்னுடைய மகன் இப்படி மூழ்கடிச்சிட்டியே அப்படின்னு கேட்கிறாங்க. நீ நீதமானவர்களிலே மிகச்சிறந்த நீதிபதியாக இருக்கிறாய் என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னான், காலையா அனுஹு இன்னஹு உலைசமின் அகலிக்க, அவன் உன் மகன் அல்ல. அவன் எப்ப காப்பிரா போயிட்டானோ அப்போதான் அவன் உன்னுடைய மகன் அல்ல. நமக்கு அதான் சட்டம். நம்முடைய பிள்ளைகள்ல ஒருத்தர் குஃபுர்ல போயிட்டா அதுக்கு பிறகு நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க நம்ம பிள்ளை இல்லை, உறவு அதோடு முடிந்து விடுகிறது. இந்த உறவு, தந்தை மகன் என்கின்ற உறவும், குடும்ப உறவும் எல்லாமே அல்லாவுக்காகத்தான். ஒருத்தர் அல்லாவே இல்லை என்று போய்விட்டால், அல்லது ஒரு பெண் அல்லாவே வேண்டாம் என்று போய்விட்டால், அதுக்கு பிறகு இந்த உறவு கிடையாது, உறவாடக்கூடாது. மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அல்லாஹ் சொன்னா அது உன்னுடைய மகன் அல்ல. அன்னஹு அமில கைர சாலிஹின், அவனுடைய செயல்கள் அத்தனையுமே நல்லவர்களது செயலிலே உள்ளதல்ல. எப்படி போயிட்டான் அவன்? குஃபர்ல போயிட்டான். அதுக்கு பிறகு என்னுடைய மகன் நீ சொல்றிய அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எப்படி ஒரு நபியை கண்டித்தான் தெரியுமா? ரொம்பவும் அதே நளினமாக கண்டித்தான். பலாதஸ் அல்லமாலை சிலக்க பிஹி இல்முன், எந்த விஷயத்திலே உங்களுக்கு அந்த விளக்கம் இல்லையோ அது விஷயமாக என்னிடத்திலே கேட்காதீர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், அவன் ஈமானம் இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அவன் மூமினாக இருக்கிறான், என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தன் என்பதாக நீங்கள் விளங்கி வைத்திருக்கிறீர்கள். இது விஷயத்திலே உங்களுக்கு அந்த ஞானம் கிடையாது, உங்களுக்கு அந்த விளக்கம் கிடையாது. அந்த உங்களுக்கு விளக்கம் இல்லாத விஷயத்தை என்னிடத்திலே கேட்காதீர்கள். அந்நி ஆய்வுக்க நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். அந்த தக்கூன மினல் ஜாகிலீன், அவன் அறிவற்றவர்களிலே ஒருவனாக ஆகிவிட்டான். அந்த தக்கூன மினல் ஜாகிலீன், நீங்கள் இப்படி என்னிடத்திலே கேட்டு ஜாகிரீன்களிலே உள்ளவராக, விளக்கம் இல்லாதவராக ஆகிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினார். தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் காசுராக இருந்தால் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடாது, அவங்களை சேர்த்திக்க கூடாது என்று இஸ்லாத்தினை சட்டம் சொல்லி காட்டுகிறது. ஆக இந்த தினத்தில் தான் அல்லாஹ் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாமுடையும் அவர்களோடு இருந்தவர்களையும் அல்லாஹ் அங்கே வெற்றி பெற செய்தான், அவர்களுக்கு ஈடற்றத்தை கொடுத்தான். பிரவணத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ரவர்களையும் காப்பாற்றினான். யூனஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மீன் வயிற்றில் இருந்து காப்பாற்றினான். எத்தனையோ விதமான விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே மனிதர்களாக இருக்கிற நாம எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்ப பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, தொழில் ரீதியான பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, நோயா, எதுவாக இருந்தாலும் சரி, அன்றைய தினத்திலே அந்த நபிமார்கள் கடைபிடித்த முறையிலே அன்றைய தினத்திலே நூன் போயிட்டு அல்லாவிடத்திலே முறையிடுகிற போது நிச்சயமாக அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு விளக்கு தருவான் என்ற படிப்பினையை இந்த ஆயத்துகளும் இந்த ஹதீஸ்களும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அதை விடுத்து விட்டு அன்றைக்கு ஈது பெருநாள் கொண்டாடுவது போல இந்த ஷியாக்கள் செய்வார்கள், அதாவது நெருப்பு மூட்டுறது, அதுல நடக்கிறது, உடம்புல காயங்களை ஏற்படுத்திக்கிறது, மாரில் அடிக்கிறது, நெஞ்சில் அடிக்கிறது, பஞ்சா தூக்கிறது, இது மாதிரியான காட்சிகளை பார்க்கவும் கூடாது, அதற்காக செல்லவும் கூடாது, அதற்கு எந்த வகையான ஒத்துழைப்பையும் செய்யக்கூடாது. அது முழுக்க முழுக்க காபிர்களுடைய கலாச்சாரமாகும், முஸ்லிம்களுடைய கலாச்சாரமாகும். அதை ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு அன்றைய தினத்தில் நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, நோன்பு வைக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். குடும்பத்தார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், குடும்பத்தாருக்கு அன்றைய தினத்தில் யார் விசாலமாக செலவு செய்கிறார்களோ வருடம் முழுவதும் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அவருடைய வியாபாரத்திலும் தொழிலும் குறைவு ஏற்படாது, அவருடைய ரிஸ்கிலே குறைவு ஏற்படாது அப்படின்னு சொல்லி செல்லதாக சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலே அன்றைய தினத்திலே தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்கள், ஹலாலான விஷயத்துக்காக செலவு செய்யுங்க. மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு செலவு செய்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கேட்கக்கூடாது, நீங்க தான் நான் சொல்லிட்டு சொன்னீங்க தாராளமாக செலவு செய்யுங்கன்னு, அதனால்தான் நான் சினிமாக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி செலவு செய்ய சொல்லல. அன்றைய தினத்திலே மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கிற முறையில அவர்களுக்கு செலவு செய்யுங்கள், தாராளமாக அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். அல்லாஹ் தஆலா வருடம் முழுவதும் நமக்கு எந்த விதமான துன்பம் இல்லாமல் வைப்பான் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ஜல்லசானு தாலா அந்த தினத்தினுடைய பரக்கத்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ் தஆலா தீர்த்து நம்முடைய வாழ்க்கையில மிக சந்தோஷத்தையும் எழுச்சியும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் தஆலா தந்திருவானாக என்று கேட்டு பெரிய நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் இன்ஷா வருகின்ற வியாழன் வெள்ளி ஆகிய ரெண்டு தினங்கள் நோன்பு வைக்க வேண்டிய தினங்கள். தலைமை காசிரி அறிவிப்பின்படி வெள்ளிக்கிழமை வர்ற வெள்ளிக்கிழமை தான் மொஹர்ரம் 10 என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.